நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் என்னுடைய சூட்சும குரு ஜோகி ரமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனி ஆரூர், கமலமுனி ஆரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லுமட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவர்ணையூர் இடைக்காடர் சமாதியிற்றேந்தனரம்மை காக்கவே, சமாதியிற்றேந்தனரம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சொரூப சமாதி அடைந்தனர் உலகம் உய்யவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. இன்று ஞாயிற்றுக்கிழமை எங்களுடைய சத்சங்கம் வழமை போல் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை, யோகத்திற்கு கிரியா யோகத்திற்கு தேவையான அடிப்படை கருத்துக்களை அலசி பார்ப்போம். கடைசி வகுப்பில் நாங்கள் 36 தத்துவங்கள் பேசியிருந்தோம். இன்று காலை 3 சாதகர்கள் இந்த 36 தத்துவங்கள் நீங்கள் ஒரு வகுப்பில் பேசியிருக்கின்றீர்கள், இன்னும் பேசப்போகின்றீர்கள். இருப்பினும் நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் அதை ஒரு முறை கேட்டு பார்த்தோம், அதை பேப்பரிலும் எழுதி அதை ஒத்து பார்த்தோம். இன்னொரு முறை நீங்கள் அதை மீண்டும் சொல்லி சொன்னால் மிகவும் நன்றாக இருக்கும். ஏனென்றால் இதுதான் அடிப்படை என்று புரிகின்றது. அதை மேலும் ஒரு முறை நீங்கள் சொல்லி அடுத்த நிலைக்கு செல்லுங்கள் என்று 3 பேர் கேட்டிருந்தார்கள். வழமையாகவே நாங்கள் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை பார்த்தால் ஒரு மீளாய்வுடன் தான் அடுத்த பகுதிக்கு செல்வோம். ஆனால் இன்று சாதகர்கள் கேட்டபடியால் அது கொஞ்சம் கூட நேரத்தை எடுத்து, ஏனென்றால் எல்லா இடமும் நாங்கள் அதை எடுக்கப் போவதில்லை. இந்த அடிப்படை விளங்கினால்தான் அதுக்கு அங்கால் பேசப்படும் விடயங்களும் புரியும். அதனால் தான் நீங்களும் உங்களுடைய சாதனைக்கு அதை பயன்படுத்தலாம் என்ற முறையில் அதை ஒரு முறை சிறிது நேரம் கூட எடுத்து மீளாய்வு செய்து அத்துடன் சில புது விடயங்களையும் அதனுடன் சேர்த்து கொள்வோம் என்றிருக்கின்றேன். நாங்கள் படித்த 36 தத்துவங்களை மீண்டும் ஒரு முறை விரைவாக மீட்டல் செய்வோம். அதாவது பதி பசு பாசம் என்பது சைவ சித்தாந்தத்தில் அனாதி பொருட்கள் என்று திட்டவட்டமாக கூறப்படுகின்றது. இவற்றில் பசுவாகிய ஆன்மா உயிர் பாசத்துடன் ஆணவ மலத்துடன் கட்டுண்டிருக்கின்றது. ஆகவே இறைவன் பேரறிவாளன், பேரன்புடையவன், இச்சையற்றவன். அப்படியான இறைவன் இந்த ஆன்மாக்களை ஆணவத்தின் கட்டிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று ஒரு இச்சை காரணமாக ஆன்மாக்களுக்கு உதவி செய்வதற்காக மாத்திரமே அந்த இச்சை ஒரு பெரிய செயல்முறை திட்டத்தை வகுத்திருக்கின்றார். அந்த செயல்முறை திட்டம்தான், அதன் ஒரு பகுதி தான் இந்த 36 தத்துவங்கள். ஆகவே அந்த செயல்முறை திட்டத்தில் அவர் இவற்றை எவ்வாறு நடைமுறைப்படுத்துவது, எவ்வாறு இந்த ஆன்மாக்களை அந்த ஆணவத்தின் பிடியிலிருந்து வெளியால் எடுக்கலாம் என்பதை சிந்தித்து ஒரு முறையை கையாளுகின்றார். அந்த முறைக்கு அவர் பாவிக்கும் மிகப்பெரிய பொருள் மாயை. அதை முன்னர் படித்திருக்கின்றோம், வைப்பு சக்தி, ஃபிக்ஸ் டிபாசிட் என்று சொல்லுவோம் சைவ சித்தாந்தத்தில். ஆகவே அந்த வைப்பு சக்தியிலிருந்து, இந்த மாயா சக்தியிலிருந்து அவர் மூன்று மாயையை உருவாக்குகின்றார். ஒன்று சுத்த மாயை, அசுத்த மாயை, பிரகிருதி மாயை. ஏன் இவற்றை உருவாக்குகின்றார் என்று பார்த்தோம் என்றால், எங்களுடைய ஆன்மாக்களை அவர் மூன்று பிரிவுகளாக வகுத்து வைத்திருக்கின்றார். முதலாவது பிரிவு கற்பூர புத்தி உடைய ஆன்மாக்கள், அதாவது வெரி ஷார்ப் நாலேஜ். ரெண்டாவது ஒரு மத்திமமான, அதாவது ஓரளவு புத்தி இருக்கின்ற ஆன்மாக்கள். மூன்றாவதாக ஒரு மத்திம புத்தியை கொன்ற ஆன்மாக்கள் என்று மூன்று நிலைகளை அவர் வைக்கின்றார், பிரித்திருக்கின்றார் ஆன்மாக்களை. ஆகவே இந்த மூன்று நிலையினரும் தன்னுடைய செயல்முறை திட்டத்தால் அந்த ஆணவப் புடியிலிருந்து விடுபட வேண்டும் என்பதுதான் இறைவனின் நோக்கம். ஆகவே அவர் இந்த செயல்முறை திட்டத்தை உருவாக்குகின்றார். இதை உருவாக்குவதற்கு அவர் மூன்று செயல்முறைகளை கையாளுகின்றார். ஒன்றை சொல்லுகின்றார் நுகரப்படும் பொருள் என்று, மற்றதை சொல்லுகின்றார் நுகரப்படும் தன்மை என்று, மூன்றாவதை சொல்லுகின்றார் அதை இயக்கும் தன்மை என்று. இவற்றை வைத்து தன்னுடைய செயல்முறை திட்டத்தை உருவாக்குகின்றார். ஆகவே இந்த செயல்முறை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு 36 தத்துவங்களை அவர் உருவாக்குகின்றார். அந்த தத்துவங்கள் என்றதுக்கு சம அளவில் இருக்கும் சொல்லுகள் என்னவென்றால் கருவிகள். அதற்கு மேலாக அடிப்படை பொருட்கள் என்று சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. இவற்றை வைத்து அவர் இந்த ஆன்மாவை ஆணவத்தின் பிடியிலிருந்து வெளியால் கொண்டு வர முனைகின்றார். ஏன் வெளியால் கொண்டு வர வேண்டும்? தன்னை போல் இந்த ஆன்மாக்களும் சச்சிதானந்தமாக இருக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பு. ஆகவே இதிலிருந்து வெளியால் கொண்டு வருவதற்கு இந்த மாயையை வைத்து அவர் சுத்த மாயை, அசுத்த மாயை, பிரகிருதி மாயை என்ற முறையில் தன்னுடைய செயல்பாட்டை தொடங்குகின்றார். ஆகவே நாங்கள் இப்போது மேலிருந்தே பார்த்து கொண்டு வருவோம். சுத்த மாயையை முதலெடுப்போம். அதில் ஐந்து விடயங்கள் இருக்கின்றது. அந்த ஐந்து விடயத்தின்படி இறைவன் தன்னை முதலாவதாக சொரூப நிலையிலிருந்து தடத்த நிலைக்கு கொண்டு வருகின்றார். தன்னை தன்னுடைய ப்ரொஜெக்டுக்கு தயார் செய்கின்றார். ஆனால் அவருடைய சொரூப நிலையை ஒருவரும் அறிவால் கூட எட்ட முடியாத நிலை. அந்த நிலையில் இருந்து கொண்டு அவர் ஒன்றும் செய்ய முடியாதென்று அவருக்கு தெரியும். ஏனென்றால் அந்த நிலைக்கு வேறு ஒருவரும் வர முடியாது. ஆகவே அவர் தடத்த நிலை என்ற ஒரு நிலைக்கு தன்னை கீழே இறக்கி அந்த தடத்த நிலையில் இருந்து கொண்டு இந்த செயல்முறை திட்டத்தை அமுலாக்குகின்றார். ஆகவே சிவ தத்துவம் என்ற அந்த ஐந்து அடிப்படை கருவிகளில் அவர் தானே முன்னின்று தடத்த நிலையில் வந்து முன்னின்று, அதாவது தடத்த நிலைக்கு அவர் வந்து என்னத்தை செய்கின்றார் என்று முன் பார்த்திருக்கின்றோம் என்றால், அருவுருவமாக உருவமாக இருந்து தன்னுடைய பணிகளை வேறு மற்றவர்களை வைத்து அவர் இயக்குகின்றார் சக்தி மூலம். ஆகவே அந்த நிலையில் வந்து ஐந்து தத்துவங்களை வைக்கின்றார், தன்னை தயார்படுத்துகின்றார் தன்னுடைய செயல்முறை திட்டத்திற்கு. அவைதான் சிவ தத்துவம் என்று சொல்லப்படும் முதலாவது தத்துவம், இரண்டாவது சக்தி தத்துவம், மூன்றாவது சதாசிவம் அல்லது சாதாக்கிய தத்துவம், நான்காவது மகேஸ்வரம் ஓ ஈஸ்வர தத்துவம், ஐந்தாவது சுத்தவித்தை. இந்த ஐந்து நிலைகளையும் தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் அவர் கொண்டு வருகின்றார். சிவ தத்துவம் என்றால் என்ன? முழுக்க முழுக்க அறிவு சார்ந்தது, அதுதான் சிவம். சக்தி தத்துவம் என்றால் என்ன? முழுக்க முழுக்க செயல் சார்ந்தது, அதுதான் சக்தி தத்துவம். அதற்கு மூன்றாவதாக இருக்கின்றது சதாசிவம். முதல் ரெண்டு தத்துவங்களும் அருவ நிலைக்கு சமனாக இருக்கக்கூடிய விடயங்கள். மூன்றாவது விடயமாக இருக்கும் சதாசிவ தத்துவம் அருவுருவ நிலையை உடையது. அந்த நிலையில் அறிவு பாதி செயல் பாதியாக இறைவன் செயல்படுகின்றார். அதற்கடுத்ததாக இருக்கின்ற மகேஸ்வரம், அதாவது ஈஸ்வர தத்துவம், சுத்த வித்தை, இந்த ரெண்டிலும் உருவங்களாக அவர் தன்னுடைய இயக்கத்தை செயல்பட முனைகின்றார், தன்னுடைய செயல்முறை திட்டத்திற்கு. இதை கொஞ்சம் விரிவாக மீண்டும் வருகின்றேன் இன்றைய மீதி பகுதியில். அதுக்கடுத்ததாக அசுத்த வித்தை, சாரி அசுத்த மாயையை கொண்டு வருகின்றார். அதில் ஏழு தத்துவங்களை கொண்டு வருகின்றார். அந்த ஏழு தத்துவங்களை என்னத்திற்கு கொண்டு வருகின்றார் என்றால், இப்போது தான் தயார் நிலையில் வந்து வருகின்றார். அதற்கடுத்ததாக யாரை தேவை? தன்னுடைய செயல்முறை திட்டத்தில் ஆன்மாக்களை ஆணவ மலத்திலிருந்து வெளியால் எடுக்க வேண்டும், ஆகவே ஆன்மாவை தயார் செய்ய வேண்டும் என்று நினைத்து ஆன்மாக்களுக்காக அந்த அசுத்த மாயையில் அந்த ஏழு தத்துவங்களையும் கொண்டு வருகின்றார். அவை யாவன? மாயை, அதாவது அசுத்த மாயை இல் காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், இந்த தத்துவங்களுடன் புருடன் என்றதையும் சேர்த்து ஏழு தத்துவங்களாக கொண்டு வருகின்றார். இவற்றின் விளக்கம் என்ன என்று பார்ப்போம். அதாவது காலம், காலம் என்பது ஒரு குறிக்கப்பட்ட நேரம் இறைவனால் இந்த ஆன்மாக்களுக்கு கொடுக்கப்படுகின்றது ஒவ்வொரு உடலிலும், அதுதான் கால தத்துவம். நியதி, நியதி என்றால் என்ன? இது ஆன்மாக்களை செயல்படுத்துவதற்கு அசுத்த மாயையிலிருந்து இறைவன் செயல்படுத்தும் ஏழு தத்துவங்கள், மறந்து விடாதீர்கள். நியதி என்றால் என்ன? கண்ம வினைகளுக்கேற்ப ஒவ்வொரு ஆன்மாக்களும் இந்த நியதி தத்துவத்திற்கு கீழ்தான் பிராப்த வினைகளை இந்த உடலுக்கு இருக்கும்போது கொண்டு வந்து இங்கு அனுபவிக்கின்றது, அதை முடிக்கின்றது, அதுதான் நியதி. அது யார் இயக்குகின்றான்? இறைவன். ஆகவே காலம் தேவை, நேரக்கேடு தேவை. எவ்வளவு காலத்திற்கு நீங்கள் இந்த உடலில் இருப்பீர்கள்? அதே போல் நியதி தேவை, உங்களுடைய பிராப்த வினைகளை, அதாவது பக்குவப்பட்ட வினைகளை இந்த உடலில் நீங்களுடைய ஆன்மாவை புகுத்தும் போது அந்த வினைகளையும் சேர்த்து கொடுத்து விடுகின்றான் இறைவன். ஆகவே அவற்றை நீங்கள் செய்து முடிக்க வேண்டும், விருப்பமோ விருப்பம் இல்லையோ செய்து முடிக்கின்றீர்கள், அதுதான் இயக்கம். அந்த ரெண்டு தத்துவத்துக்கு பிறகு கலை என்று ஒரு தத்துவத்தை உருவாக்குகின்றான் ஆன்மாக்களுக்காக. அதாவது இந்த ரெண்டையும் கொடுத்தா பிறகு அந்த ஆன்மா இப்போது எங்கே இருக்கின்றது? ஆணவ மலத்தில் கட்டுண்டிருக்கின்றது. அந்த இடத்திலிருந்து தான் அந்த ஆன்மாவை இறைவன் வெளியால் எடுக்கப் போகின்றான். அப்போ அதற்கு என்ன தேவை? அந்த ஆன்மாவை செயல்படுத்த வேண்டும். ஆகவே கலை என்ற தத்துவத்தின் கீழ் செயலை உருவாக்குகின்றான் அந்த ஆன்மாவுக்கு. அதுக்கடுத்ததாக வித்தை, வித்தை என்ற தத்துவத்தின் மூலமாக அந்த ஆன்மாவுக்கு அறிவை ஊட்டுகின்றான். ஏனென்றால் செயல் புரிவதென்றால் அறிவு வர வேண்டும், ஆகவே அறிவை ஊட்டுகின்றான். அதன் பின் அராகம் என்ற ஒரு தத்துவத்தால் அந்த அறிவு கிடைத்த பின் இச்சையை கொண்டு வருகின்றான், விருப்பு வர பண்ணுகின்றான். ஆகவே ஆன்மா கட்டுண்டு மயங்கி கிடக்கும் நிலையில் அதை செயல்படுத்த வைப்பதற்காக இந்த கலை, வித்தை, அராகம் என்ற மூன்று தத்துவங்களையும் வைத்து ஆன்மாவை சிறிது சிறிதாக ஆட்டம் காட்டுகின்றான் ஆணவப்பிடியிலிருந்து விலத்துவதற்கு. இந்த ஐந்தையும் சேர்த்து பஞ்ச கஞ்சுகம் என்று சைவ சித்தாந்தத்தில் 36 தத்துவத்தில் இந்த ஐந்தையும் சேர்த்து சொல்லுகின்றார்கள். இந்த ஐந்தும் சேர்ந்ததற்கு இன்னொரு பெயர்தான் இந்த ஐந்து கருவிகள், ஐந்து வித்தைகளும் சேர்ந்தது இது ஆறாவது வித்தையாக சொல்லப்பட்டாலும் அந்த வித்தைக்குரிய பெயர் புருடன். அந்த புருடன் என்றால் என்ன? புருஷனில் இருந்து வந்ததுதான் புருடன் என்று சைவ சித்தாந்த பேராசிரியர்கள் சொல்கின்றார்கள். ஆகவே அந்த புருஷத்தன்மையை, அதாவது ஒரு ஆடவன் தன் வயதுக்கு வந்த பின் கல்யாணம் செய்து தன்னுடைய குடும்பத்தை பார்ப்பது போல, இந்த தத்துவங்களும் இந்த ஐந்தும் சேர்ந்து மெச்சூரிட்டி என்று சொல்லுவோம், அந்த நிலையை எய்தும் போது அதை புருட தத்துவம் என்று வகுத்திருக்கின்றார்கள். ஆறாவது தத்துவமாக அசுத்த மாயையில். ஆகவே அந்த புருடன் என்றது புருஷ லட்சணம். அந்த நிலையிலிருந்துதான் இந்த ஆன்மா மெதுவாக ஆணவ பிடியிலிருந்து தளரத் தொடங்குகின்றது. அதாவது கட்ஸ் என்று சொல்லுவோம் ஆங்கிலத்தில். இந்த ஐந்தையும் இறைவன் ஊட்டினவுடன் ஆன்மாவுக்கு ஒரு தைரியம் வருகின்றது. நான் இந்த ஆணவ மலத்திலிருந்து சிறிது சிறிதாக விடுபட்டு விடுவேன் என்று. அதற்கு எத்தனை பிறப்புகளோ அது வினைகளை பொறுத்தது. ஆகவே அந்த புருஷ லக்கணம் புருடன் தத்துவம் அங்கு இருக்கின்றது. அதற்கு மேலாக மாயையிலிருந்து வந்தபடியால் அசுத்த மாயை மாயை தத்துவமும் அதற்கு இருக்கின்றது. இந்த ஏழு தத்துவங்களையும் இறைவன் அங்கு கொண்டு வருகின்றான். அடுத்ததாக பார்த்தால் அஞ்சு மேலும் 12 தத்துவங்கள் வந்துவிட்டது. இன்னும் 24 தத்துவங்களை பொருட்களை உருவாக்குவதற்கு இப்போது இறைவன் தயார் நிலையிலே வந்துவிட்டான். ஆன்மாக்களையும் தயார் நிலை செய்வதற்கு அவன் செயல்முறை திட்டத்தை வகுத்து விட்டான். இப்போது ஆன்மாவை செயற்பட வைப்பதற்கு பொருட்கள் தேவை. அதைத்தான் ஆன்ம தத்துவமாக இறைவன் 24 தத்துவங்களை கொண்டு வருகின்றான். 24 கருவிகள் என்று சொல்லலாம், 24 மூலப்பொருட்கள் என்று சொல்லலாம். இவற்றில்தான் ஞானேந்திரியங்கள் ஐந்தும், அறிகருவிகள், கர்மேந்திரியங்கள் ஐந்தும், செயற்கருவிகள், தன்மாத்திரைகள் ஐந்தும், அதைத் தொடர்ந்து பஞ்ச பூதங்கள் ஐந்தும் ஆக 20, அதைவிட 4 அகக்கருவிகளாக மனம், அகங்காரம், புத்தி, சித்தம், 4, 24. ஆகவே இவற்றை ஆன்ம தத்துவங்களாக 24 கருவிகள், 24 மூலப்பொருட்களை இறைவன் கொண்டு வருகின்றான் தன்னுடைய ப்ராஜெக்ட் என்று சொல்லும் செயல்முறை திட்டத்திற்கு. ஆகவே இப்போது இந்த அடிப்படையை நாங்கள் மீட்டு பார்த்து அதில் பல புது விடயங்களையும் இன்று சேர்த்திருக்கின்றோம். இதை மீண்டும் ஒரு முறை கேளுங்கள். கேட்கும் போது இந்த முறை நீங்கள் நிச்சயமாக அதை பற்றி கொள்வீர்கள். ஆகவே இந்த 36 தத்துவங்களையும் வைத்துத்தான் நாங்கள் என்று சொல்வது ஆன்மாக்கள் ஆணவ பிடியிலிருந்து அந்த இருட்டு மல இருட்டிலிருந்து வெளிவருவதற்கு ஒரு பிறப்பிலோ பல பிறப்புகளிலோ இந்த திட்டத்தை இறைவன் வகுத்து வைத்தான். அந்த திட்டங்கள் தான் 36 தத்துவங்களாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதற்கு மேலாக நாங்கள் இந்த 36 தத்துவங்களையும் இந்த ஆன்மாக்கள் செயல்பட வைப்பதற்கு இறைவன் செய்து வைத்தான் என்று பார்த்தோம். இனி இவற்றில் இந்த பஞ்சபூதங்கள் இருக்கின்றது 5, தன் மாத்திரைகள் இருக்கின்றது 5. இந்த தன் மாத்திரைகளுக்கு இன்னொரு பெயர் சைவ சித்தாந்தத்தில் இந்த 36 தத்துவங்களுக்குள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. சூட்சும பஞ்சபூதம் என்று. ஸ்தூல பஞ்சபூதங்கள் தான் பஞ்சபூதங்களாகவும், இந்த தன்மாத்திரைகள் சூட்சும பஞ்சபூதங்களாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த தத்துவம் உங்களுக்கு தெரிய வேண்டும். போக போக நாங்கள் அதை விரிவாக பார்ப்போம். இந்த சூட்சுமம் தூலம் என்றது ஏன் வந்ததென்றால், இந்த பஞ்சபூதங்கள் மாயையிலிருந்து இந்த 24 தத்துவங்களையும் 24 கருவிகளையும் இறைவன் உருவாக்கும் போது இந்த பஞ்சபூதங்கள் இந்த தன் மாத்திரைகளில் இருந்துதான் உருவாகியது என்று சைவ சித்தாந்தத்தில் வரையறுக்கப்படுகின்றது. ஆகவேதான் இந்த பஞ்சபூதங்கள் தன் மாத்திரைகள் என்ற கருவிகள் மூலப்பொருட்களில் இருந்து உருவாக்கப்பட்டவை என்றபடியால் நாங்கள் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் படித்த காரண காரிய நிலைகளை வைத்து காரிய பொருட்களான பஞ்சபூதங்கள் காரண நிலையான தன்மாத்திரைகளிலிருந்து உருவாகியது என்று இந்த 36 தத்துவங்களில் அந்த வரையறையும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இவற்றை மீண்டும் ஒரு முறை மேலாக பார்ப்போமாக இருந்தால், அனாதி பொருட்கள் 3, பதி, பசு, பாசம். அந்த பொருட்களில் பாசத்தில் ஆணவமலம், கண்மம், மாயை படித்துவிட்டோம். அந்த மாயையிலிருந்து மூன்று பிரிவுகளாக இறைவன் இந்த செயல்முறை திட்டத்தை கொண்டு வருகின்றான். அது சுத்த மாயை, அசுத்த மாயை, பிரகிருதி மாயை. சுத்த மாயையை தன்னுடைய நிலையை இந்த செயல்முறை திட்டத்தில் நிலைநாட்டுவதற்கு தான் தன்னை கீழே இறக்கி வருகின்றான். அசுத்த மாயையை, ஆன்மாக்களை இந்த செயல் திட்டத்தில் செயல்படுத்துவதற்கு பாவிக்கின்றான். பிரகிருதி மாயையை இந்த செயல்முறை திட்டத்திற்கு தேவையான எல்லா பொருட்களையும் உருவாக்குவதற்கு பயன்படுத்துகின்றான். இந்த மூன்றும் உங்களுக்கு மேல்நிலையிலிருந்து கீழே இப்போது மெதுவாக கொண்டு வருகின்றேன் உங்களுடைய புரிதலுக்காக. அந்த நிலைக்கு நீங்கள் வந்ததும் அசுத்த மாயையிலிருந்து, அதாவது அதை வித்யா தத்துவம் என்று சொல்லுவோம், சிவ தத்துவம், சுத்த மாயையை சிவ தத்துவமாகவும் அசுத்த மாயையை வித்யா தத்துவமாகவும் பிரகிருதி மாயையை ஆன்ம தத்துவமாகவும் தத்துவங்களில் சொல்கின்றோம். இந்த பெயர்களை சிறிது ஞாபகம் வைத்திருங்கள். ஆகவே இந்த சுத்த மாயையிலிருந்து, இந்த வித்யா தத்துவத்தில் இருந்து உங்களுக்கு படித்துவிட்டோம் 7 நிலைகள் உண்டென்று. இந்த 7 நிலைகளிலேயும் இனி ஒரு சின்ன டீவியேஷன் என்று சொல்லுவோம், பஞ்ச கஞ்சுகம் என்று சொன்னோம். இந்த 7 பஞ்ச கஞ்சுகம் என்று சொல்வது 5 நிலைகளை, 5 தத்துவங்களை சேர்த்தது. இந்த 7 5 சேர்ந்தது தான் பஞ்ச கஞ்சுகம் என்று படித்துவிட்டோம். அவை யாவன? காலம், நியதி, கலை, வித்தை, அராகம். ஆகவே இது எங்களுக்கு இப்போது மனதில் திட்டமாக பதிந்திருக்கின்றது என்று. இனி இந்த கலை என்ற ஒரு தத்துவத்தை அந்த அஞ்சுக்குள் ஒன்றை பார்ப்பீர்களாக இருந்தால், இந்த கலை என்ற தத்துவத்திலிருந்து தான் இந்த பிரகிருதி மாயை ஆகிய ஆன்ம தத்துவம் உருவாகி இருக்கின்றது. ஏன் கலை என்றால் என்ன? செயல். ஞாபகம் வைத்திருங்கள், கலை செயலுக்குரிய தத்துவம். செயலென்றால் என்ன? ஆன்மா செயல்பட வேண்டும். ஆன்மா செயல்பட வேண்டும் என்றால் என்ன? அதற்கு பொருட்கள் தேவை. பொருட்கள் என்றால் என்ன? பிரகிருதி மாயை, 24 தத்துவங்கள். ஆகவே இந்த பிரகிருதி மாயை என்பது அசுத்த மாயையின் ஒரு தத்துவ பகுதியாகிய கலையிலிருந்து தொடர்பு படுகின்றது என்பது தெரிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் அசுத்த மாயை தான் ஆன்மாக்களை செயல்படுத்த வைக்கும் பகுதி. அந்த அசுத்த மாயையில் 7 தத்துவங்கள் இருக்கின்றன. அந்த 7 தத்துவங்களில் கலை என்பது செயலுக்குரிய தத்துவம். அறிவு இருக்கின்றது, இச்சை இருக்கின்றது, காலம் இருக்கின்றது, நியதி இருக்கின்றது, புருடன் இருக்கின்றது, மாயை இருக்கின்றது. ஆகவே இந்த 7 ஒரு தத்துவம் கலை தத்துவம். அந்த கலை தத்துவம் எதற்குரியது? செயலுக்குரியது. யாருடைய செயலுக்குரியது? ஆன்மாவின் செயலுக்குரியது. ஆகவே இந்த ஆன்மாக்களுக்குத்தான் இந்த பொருட்கள் தேவை. ஆகவேதான் அந்த கலை தத்துவத்தில் இருந்துதான் இந்த ஆன்ம தத்துவங்கள் டைவர்ட் பண்ணுகின்றது. ஆனால் ஆன்ம தத்துவங்களுக்குள் உங்களுக்கு 24 தத்துவங்கள் இருக்கின்றது என்று பார்த்துவிட்டோம். அதாவது அறி கருவிகள் 5, செயல் கருவிகள் 5, தன் மாத்திரைகள் 5, பஞ்சபூதங்கள் 5, அகக்கருவிகள் ஆகிய அந்த கரணங்கள் 4, 24. ஆகவே அந்த கலையில் இருந்துதான் இந்த ஆத்ம தத்துவம், ஆன்ம தத்துவம், பிரகிருதி மாயை வருகின்றதென்று உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அதைவிட இந்த ஆன்ம தத்துவங்களுக்குள் போய்விட்டீர்கள் என்றால் அதற்கு நான்கு அகக்கருவிகள் இருக்கின்றது. மனம், சித்தம், புத்தி, அகங்காரம். இதில் இந்த அகங்காரத்தின் வேலை என்னவென்று முற்பகுதியில் பார்த்திருக்கின்றோம். அதையும் இங்கே ஒரு முறை நினைவு கூற வேண்டும். அந்த அகங்காரத்தின் வேலை என்ன? அகங்காரம் என்பது மனம் ஏதாவது ஒன்றை கருவி மூலம் பற்றிவிட்டதென்றால், கருவி என்று சொல்வது ஒளிக்கருவி, அறிகருவி மூலம் மனம் எதையாவது ஒன்றை பற்றிவிடுமாக இருந்தால் அகங்காரம்தான் உட்கருவியாக இருந்து இதை நான் கண்டுபிடித்தே தீருவேன், மனம் பற்றியதை ஆராய்வேன், அதை பற்றி ஆராய்ந்து ஒரு முடிவு கட்டுவேன் என்று அகங்காரம்தான் எங்களை ஊக்குவிக்கின்றது உள்ளுக்குள் இருந்து. அதன் பின் தான் அது சித்தத்தைக்கு போகின்றது. சித்தம் வெளியாலிருந்து பற்றிய விடயங்களையும் மனம் கொண்டு வந்த விடயமாகிய வெளியால் இருந்து பற்றிய விடயங்களையும் தன்னுடைய நூலகத்தில், அதாவது சித்த லைப்ரரி, அந்த சித்தத்தில் இருக்கும் பழைய பதிவுகள் அதற்கு சார்பான பதிவுகளையும் எடுத்து வைத்து ஆராய்ந்து புத்தியிடம் கொடுக்கின்றது. இந்த விஷயம்தான் உனக்கு இன்று வந்தது மனதால், இதை பற்றிய பல விடயங்கள் என்னிடம் லைப்ரரியில் இருக்கின்றது, அதாவது என்னுடைய சித்தத்தில். ஆகவே உனக்கு நான் சித்த பதிவுகளையும் தந்து இந்த மனம் கொண்டந்த பதிவுகளையும் ரிலேட்டட் மெட்டீரியலை தருகின்றேன். நீ டிசைட் பண்ணு, புத்தி நீ செறிந்து கொள், உனக்கு எது தேவை என்பதுதான் அந்த அந்த செயல்முறைகள் அகக்கரணங்களில். ஆகவே இந்த அகங்காரம் என்பது தான் தூண்டல், தூண்டி விடுகின்றது. இதுக்கு ஒரு முடிவு கட்டியே தீருவேன், அறிந்த விடயத்தை அறிந்து முடியும் வரை விடமாட்டேன் என்று. ஆகவே அந்த அகங்காரத்தில் இருந்துதான் இந்த 24 தத்துவங்கள் பிரிகின்றன. அந்த 24 20 தத்துவங்கள் அகங்காரத்தில் இருந்து பிரிகின்றன. ஏனென்றால் நான்கு தத்துவங்களில் ஒன்றுதான் அகங்காரம், உட்கருவிகள், மனம், சித்தம், புத்தி, அகங்காரம். ஆகவே இன்னொரு டீவியேஷன் வருகின்றது. அகங்காரத்தில் இருந்து அறிகருவி, செயற்கருவி, தன்மாத்திரை, பஞ்சபூதங்கள், இந்த 20 கருவிகளும் அகங்காரத்தில் இருந்து பிரிகின்றன. இவ்வளவுதான். இந்த 36 கருவிகளும் இவ்வாறு தான் செயலமைக்கப்பட்டிருக்கின்றது. இப்போது சாதகர்கள் எல்லோருக்கும் நான் ஒரு அட்டவணை போட்டு இன்று உங்களுக்கு இந்த லெக்சர் அனுப்பும் போது, இன்றோ நாளையோ நான் உங்களுக்கு அந்த அட்டவணையை அனுப்புகின்றேன். நீங்கள் கடந்த வகுப்பில் படித்ததையும் இந்த வகுப்பில் படித்ததையும் இனி அந்த அட்டவணையை பார்ப்பீர்களாக இருந்தால், நீங்கள் கோடு போட்டு கீறுவதை விட நானே கீறி அனுப்புகின்றேன். உங்களுக்கு இந்த தத்துவங்கள் எப்படி இணைக்கப்பட்டிருக்கின்றன என்றது முழுமையாக புரிந்துவிடும். அதற்கு பின் இந்த தத்துவங்களை படித்து கொண்டு போகும்போது உங்களுக்கு மேலும் மேலும் ஆர்வமாக இருக்கும். அது மாத்திரமல்ல, இந்த அட்டவணையை கையில் ஒவ்வொரு நாளும் தத்துவ வகுப்பில் வைத்திருங்கள். அதன் பிறகு உங்களுக்கு இதில் இன்னும் சுவாரஸ்யமான பல விடயங்கள் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஆகவே நான் இதை ஏன் இவ்வளவு தூரம் நேரம் எடுத்து விளங்கப்படுத்தினேன் என்றால், இனி அட்டவணையை பார்க்கும் போது கோடுகள் பல கோணங்களில் போனாலும் அனாதி பொருட்களாகிய மூன்று நிலைகளில் இருந்து 36 தத்துவங்களாகிய இறுதி நிலை வரைக்கும் என்ன மாதிரி இது இணைக்கப்பட்டிருக்கின்றது என்பது உங்களுக்கு இலகுவாக புரிந்துவிடும். அதன் பின் நீங்கள் ஒவ்வொரு லெக்சரையும் கேட்கும் போது நீங்கள் உங்களுடைய அறிவு நிலையை வளர்க்கப் போகின்றீர்கள். அந்த அறிவு நிலையால் உங்களுடைய சாதனை நிலை வளரப்போகின்றது. நன்றியை பாபாஜிக்கு சொல்லுங்கள், குருமார்களுக்கு சொல்லுங்கள், பேராசிரியர்களுக்கு சொல்லுங்கள் என்று சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடிவுக்கு கொண்டு வந்து, கேள்வி பதில்களுக்கு விடை காண்பதற்கு பாபாஜியுடன் சேர்ந்து உங்களை அழைத்து செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. இறைவனையா அணைப்பில் இருக்கின்றீர்கள். இறைவனையா, உங்களுடைய சுருங்கிய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்,
ஓம் கிரியா பாபாஜி நமோம்,
ஓம் சிவாய நமோம்,
ஓம் சிவாய நமோம்.
இன்றைய சத்சங்கத்தின் காணொளியை குறைந்தது 2 நாட்களுக்கு ஒரு முறையாவது தொடர்ந்து கேட்டு என்னுடைய எங்களுடைய மனத்தில் தெளிவாக பதியும் வரையும், பதிந்த பின்பு அதை நாங்கள் மற்றவர்களுக்கு சொல்லக்கூடியதா இருக்கின்றா என்பதை பார்த்து சொல்லக்கூடிய நிலைமைக்கு வரும் வரும் நாங்கள் அதை திரும்பி திரும்ப கேட்டுக்கொண்டு இருக்க வேண்டும் என்று என்னுடைய மனத்தில் தொட்டதை கூறுகின்றேன். நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம் சிவாய நம. அதை நீங்கள் சொற்களாக கூறினாலும் என்னுடைய மனதிற்கு அது வைராக்கியமாக தென்படுகின்றது. ஆகவே உங்களுடைய வைராக்கியம் மிகவும் நல்ல வைராக்கியம். அதை எல்லா சாதகர்களும் அதை பின்பற்ற வேண்டும். ஆகவே நீங்கள் அதன்படி நீங்கள் அதை அந்த வைராக்கியத்தை பூண்டு கொள்ளுங்கள் இறைவனையா. அடுத்ததாக இப்போது நன்றி நன்றி பாபாஜிக்கு. ஓம் கிரியா பாபாஜி நம. ஓம் ஓம் சிவாய நம. இப்போது கார்த்திகேயன் ஐயா இணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, நீங்கள் உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் சிவாய நம.
ஓம் சிவாய நம.
36 தத்துவங்களை மறுபடியும் அவங்களுடைய நினைவுக்கு வர்றதுக்காக கேட்டிருந்தாங்க. அதுக்கு நல்ல ஒரு சத்சங்கம் மூலியமா அவங்களுக்கு மறுபடியும் நீங்க அதை தெரிவிச்சதுல ரொம்ப ரொம்ப நன்றி. இத மாதிரி அவங்க தெளிவுபட்டுக்கிறது ரொம்ப 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 அவசியமான விஷயம். அத அவரு விருப்பத்தோட அவரும் கேட்டிருக்காரு. அத மறுபடியும் நீங்க சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. அத வந்து நல்லா இத மாதிரி படிக்க 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 அதை தெரிஞ்சிக்க தெரிஞ்சிக்கத்தான் அது வந்து வரும். இது வந்து முழுக்க முழுக்க ஞான சம்பந்தமான விஷயம். இத நம்ம முழுமையா தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம சாதனா பண்ணக்குள்ள அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு நடக்கிறத நம்ம உணர்வோம். சாதனா எதுக்காக செய்யறோம், நம்ம சாதனால என்னென்னலாம் நமக்கு உணர்வுகள் ஏற்படுது என்ற விஷயங்கள் நல்லா புரிதலுக்கு வரும். அந்த வகையில நீங்க திருப்பி அனலைஸ் பண்ணி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுல சந்தோஷமான விஷயம். நல்லா சிறப்பாக இருந்துச்சு சத்சங்கம். ஓம் கிரியா பாபா தினமோம். ஓம் சிவாய நம.
ஓம் கிரியா பாபா தினமோம். ஓம் சிவாய நம. நன்றி கார்த்திகேயன் ஐயா. வளமை போல் இன்னும் ரத்தின சுருக்கமாக அதை மெருகுபடுத்தி இருக்கின்றீர்கள். அது மாத்திரமல்ல, சாதகர்களை ஊக்குவித்திருக்கின்றீர்கள். எல்லா நன்றியும் பாபாஜிக்கே. ஓம் கிரியா பாபாஜி நம. ஓம் ஓம் சிவாய நம. இன்று இறுதியாக மேலும் ஒரு முறை நாங்கள் எங்களுடைய திருவாசகத்தேனை எங்களுக்கு தந்த மணிவாசகரை நினைவு கூறுவோம். இன்று தான் அவருடைய குரு பூஜை தினம். நேற்றே அவரை பற்றிய பல விடயங்களும் பார்த்து விட்டோம். ஆகவே சிவபுராணத்தில் நாங்கள் சாதகர்கள் எல்லோரும் சிவபுராணத்தை எங்களுடைய சிவ பூசை நாளாக இருக்கலாம் அல்லது வேறு எந்த நாளாக இருக்கலாம், அதை படியுங்கள். அதை 95 வரிகளை கொண்ட புராணம் நேற்று வகுத்து தரப்பட்டிருக்கின்றது. மற்ற பேராசிரியர்கள் தந்த முறைப்படி அதை உணர்ந்து அதை படியுங்கள், திரும்ப திரும்ப படியுங்கள். அதன் பொருளுரைகள் பல இடங்களில் இருக்கின்றது. பொருளிலேயே நீங்கள் அதை படிக்கும் போது உங்களுடைய சித்தத்தில் பதித்து விடுவார் பாபாஜி. அதை படித்து அந்த நிலைகளை நீங்கள் உணர வேண்டும். இன்று மணிவாசகரின் குரு பூஜை தினத்தில், அதே தினத்தில் நாங்கள் எல்லோரும் அவரிடம் அந்த சக்தி எங்களுக்கு கிடைக்க வேண்டும், அந்த அருளுரை எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று கேட்டு இந்த சத்சங்கத்தை நான் முடிவுக்கு கொண்டு வருகின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நம. ஓம் ஓம் சிவாய நமா.